அல்லேலூயா துதி மகிமை எங்கும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை எங்கும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேலின் மக்களின் அரச, நீரே இஸ்ரேல் மக்களின் அரச. அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள், 35 முதல் 10 அதிகாரம் 1 இறை வார்த்தை வரை. இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இந்த இறை பிரசன்னத்திலே உங்களை சந்திக்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம், வார்த்தையின்பால் நீங்கள் ஈர்க்கப்பட்டவர்களாக வார்த்தையோடு பயணிக்கிற போது வார்த்தையின் தேவன் மனு உரு எடுத்தவர், உங்களுக்காக எனக்காக நமக்காக இரத்தம் சிந்தியவர், இன்று தந்தையினுடைய வலப்புறத்திலே நமக்காக இருந்து பரிந்து பேசுகிறவர், ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கி எந்த அளவுகளோடு நம்ம பயணிக்க வேண்டும் அப்படின்னா, வார்த்தை என்கிற அளவுகளோடு தான் பயணிக்க வேண்டும். மற்ற காரியங்கள் இதற்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதை நம்ம எடுத்துட்டு மற்றதெல்லாம் நடுவில் வச்சுட்டு வார்த்தையை ஓரமாக வச்சுட்டு நம்ம போனோம்னா நம்ம தவறாக பயணிக்கிறோம் என்று அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் வார்த்தையான தேவன் மனுரு எடுத்தார் என்கிற செய்தியை நம்ம ஆழமாக பார்க்கிறோம். வார்த்தை நம்ம மையமாக இருக்கிறது, மற்ற காரியங்கள் இதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிறைவாக்கக்கூடிய செயல்பாடுகள் நம்மை சுற்றி இருக்க வேண்டும். இந்த நாளில் ஜான் மரிய வியானி எங்களுடைய அன்பு புனிதர், மறைமாவட்ட குருக்கள் நாங்கள்லாம், இந்த மறைமாவட்ட குருக்களுக்கு பாதுகாவலராக இருக்கிற ஒரு நல்ல புனிதர். அவருடைய வாழ்வு நீங்கள் சரித்திரத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை முறை. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு குருவாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர். அவர் பெரிய அற்புதமான ஒரு பெரிய அறிவுத்திறனோடு வெளிவந்தவராகலாம் சொல்லப்படவில்லை. ஒரு சாதாரண நிலையிலே அவர் தன்னுடைய படிப்புகளெல்லாம் முடித்துட்டு குருவாகிறாரு. அவருடைய பெயர் வந்து நம்ம ஜான் வியானின்னு சொல்லுவோம். அவருடைய ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா செயின்ட் ஜான் பேப்டிஸ்ட் மரிய வியானி. அவருடைய பெயர் க்யூரே ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு அவருடைய புனைப்பெயராக அது வந்தது. அவருடைய 8 1786 பிறந்தார். டார்டில்லி பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் பிறந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி 1859 மறிக்கிறார். மே 31ஆம் தேதி 1925 அவர் வந்து கேனனைஸ்டு செயின்ட்டாக அவர் உயர்த்தப்படுகிறார் புனிதராக. அவரை புனிதராக உயர்த்தியவர் போப் பயஸ் த 11th 11ஆம் பத்திநாதர். இவர் ஒரு பிரெஞ்சு பிரீஸ்ட், ஒரு பிரான்ஸ் தேசத்தை சார்ந்த ஒரு குருவானவர். அவருடைய குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஈஸ் நோன் அஸ் அ கன்ஃபஸர், ரெனவுண்டு கன்ஃபஸர். சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இவர்கிட்ட இருந்திருக்குது. இவர் பாவ சங்கீர்த்தனம் கேட்பதில் அவர் மிக சிறந்த ஒரு திறனோடு இருந்தார் என்பதுதான் நம்ம இவரை குறித்து பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான காரியம். பங்கு தந்தையர்களுக்கு இவர் வந்து ஒரு பாதுகாவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்னை மரியாள் மீதும் புனித ஃபிலோமினா மீதும் மிக ஆழமான ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கை வைத்திருந்தவர். அவர்கள் வழியாக நம்ம ஜெபிக்கிற போது நிறைய கிடைக்குதுன்னு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இடுக்கி பிடிச்சிருந்தார். செயின்ட் ஃபிலோமினா வழியாக ஜெபிச்சு நிறைய காரியத்தை அவர் பெற்றதாக அவரே சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல புனிதர், நிறைய அவரை பற்றி நம்ம சொல்லலாம். இந்த ஆர்ஸ் பட்டணத்துக்கு அவர் போகிற போது குறிப்பு சொல்லுகிறது, இவர் வந்து அங்கே இருக்கிறவரிடத்தில் கேட்குறார், எனக்கு ஆர்ஸ் பட்டணத்துக்கு வழியை காட்டு, நான் உனக்கு விண்ணகத்திற்கான வழியை காட்டுகிறேன். ஐ ஷோ மீ த வே டு ஆர்ஸ், ஐ வில் ஷோ யூ த வே டு ஹெவன் அப்படின்னு சொன்னதாக அவருடைய குறிப்பிலே நமக்கு காண கிடைக்கிறார். ஒரு எளிய குருவாகத்தான் அவர் அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த ஒரு எளிய கிராமம் அது, யாராலும் அது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பட்டணம் இந்த ஆர்ஸ் பட்டணம். அங்கே பலவிதமான தாறுமாறான வாழ்க்கை முறைகள், கடவுளை விட்டு விலகி இருக்கிற ஒரு மனநிலை, உலக காரியங்கள் பெருகி போன ஒரு சூழல். அதில் போய் தான் இவர் என்ன செய்கிறார், ஆண்டவருடைய பணியை மேற்கொள்கிறார். ஆண்டவருடைய பணியை மேற்கொள்ள ஆரம்பித்து அவர் எடுத்த ஒரு சிறப்பான ஆயுதம் என்ன அப்படின்னா, ஒப்புரவு அருட்சாதனம். ஏன்னா பாவத்தில் மனுஷன் விழுந்து கிடக்கிற போது அவன் என்ன செய்ய முடியாது, கடவுளுடைய இரக்கத்தை பார்க்க முடியாது. அதனால் அவர் என்ன செய்தார், இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தினுடைய ஆழத்தை அவர் கையில் எடுத்தார். நான் கூட தியானங்கள் நடத்த போகிற இடத்துல நான் தனியாக தியானம் நடத்தணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா கேட்டாங்க அப்படின்னா, நான் போன முதல் இரண்டாவது நாள்லேயே பாவ சங்கீர்த்தனத்தை வைப்பேன். நார்மலாக எங்களுக்கு வந்து பாவ சங்கீர்த்தனத்தை வந்து கடைசி நாள் வைப்பாங்க. தியானத்தினுடைய நிறைவு நாளில் பாவ சங்கீர்த்தனம் கொடுத்து அடுத்த நாள் வந்து ஒரு பூசையோட முடிவு செய்வாங்க. அதில் எனக்கு சற்று மாற்று கருத்து உண்டு. ஏன்னா அந்த பாவம் இருக்கிற போது அங்கே சொல்லப்படுகிற செய்தி எதுவுமே உள்ளே போகாது. அதனால தான் நான் போன உடனேயுமே மறுநாளே போய் இப்போ தியானம் ஆரம்பித்து மாலை நேரம் ஆரம்பிக்கும், அடுத்த நாளே நான் என்ன செய்திருவேன், பாவ சங்கீர்த்தனத்தை நான் வைப்பேன். அவங்களுக்கு சில இதில் ஆர்கியூ பண்ணுவாங்க, நான் புரிஞ்சால் தானே முதல்ல பாவம்லாம் வெளிப்பட்டால் தானே அவங்க போய் பாவ சங்கீர்த்தனம் முதல்ல அந்த செய்தியெல்லாம் கேட்டு அவங்க மனம் மாறுவாங்க. பாவம் இருக்கிற இடத்துல செய்தியே கேட்க முடியாது, நாங்கள் அதுதான் நான் உணர்றது, அது மூடிடும் எல்லாத்தையும். அப்போ இந்த உண்மையை அவர் அறிந்திருந்தாரோ என்னவோ ஆழமாக, அவர் என்ன செய்தார், மக்களுக்காக பாவ அறிக்கையை கேட்கிற அந்த ஒரு தளத்தை ஆழமான தளமாக பயன்படுத்தி கொண்டார். இந்த முல்லா முல்லான்னு சொல்லி ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க, முல்லா ஸ்டோரிஸ்லாம் வந்து ஃபேமஸான கதைகள் நிறைய இருக்கிறது. அப்படி ஒரு கதையை சொல்லுவாங்க, முல்லா வந்து ஏதோ கடத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த இன்கம் டேக்ஸ் குரூப்புக்கு செய்தி போகுது. அந்த அரசாங்கத்துக்கு ஏதோ கடத்துறாரு, இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு ஏதோ கடத்துறாரு, என்ன கடத்துறாருன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் கழுதையை மட்டும் ஓட்டிகிட்டு போகிறார், கழுதை ஓட்டிகிட்டு போகிறாரு, கூட்டிகிட்டு போய் அவர் வந்துடுவார். அப்புறம் பார்த்தா கழுதையை ஓட்டிகிட்டு போகிறார். இவர் கழுதை தானே ஓட்டிகிட்டு போகிறாரு, கழுதைக்குள்ளே என்னத்தை வச்சுன்னு ஆய்வாளர்கள்லாம் நிப்பாட்டி கழுதையெல்லாம் செக்கப்லாம் பண்ணுறாங்க, இவரை செக்கப் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஐயா இங்கே வாயா, நீ கடத்துறேன்னு எங்களுக்கு செய்தி வருது, நீ கடத்துறியா? ஆமாம் அப்படின்னார். ஒத்துக்கிட்டார், ஆமாம் கடத்துறேன், நான் தேடி பார்க்குறேன் ஒன்றுமே கிடைக்கலையே, கழுதையை தாயாக கடத்துகிறேன் அப்படின்னாரான். கழுதையை கடத்தி கொண்டு போகிறார். இப்போ பாருங்கள், நம்ம சில நேரத்தில் இந்த கதையில் பார்க்குறதை போல் நம்ம எதை வைத்து மக்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறோம், அந்த இடத்துல என்ன இருக்கிறதோ அதுவே நம்மளுடைய அபிஷேகத்துக்கான அடையாளமாக மாற வேண்டும். அதை வந்து இவர் உணர்ந்திருந்தார். அதனால் புதுசாலாம் அவர் ஒன்றும் பெருசாலாம் யோசிக்கலை, நான் கோபுரத்தை கட்டுவேன், நிறைய பேர் கோபுரம்லாம் கட்டினாங்க, கோயிலை கட்டினாங்க, எல்லாம் கட்டினாங்க. ஆனால் இவர் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை. பெரிய கோயில், உலகமே வியக்கத்தக்க ஒரு ஆலயத்தை கட்டி அப்படின்னு சொல்லி அவர் செயல்படலை. அவர் கட்ட விரும்பியது ஒரு இறை சமூகம். அவர் ரொம்ப எளிமையான மனிதர். அவர் அவரை வரலாறில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் படிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டார். ஏன் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டார்னா, அங்கே போர்க்காலம், அது சூழ்ந்திருந்த நேரங்கள், அவர் படிக்க முடியாத சூழல், அவருடைய வாழ்க்கை வந்து நிறைய நேரம் மறைந்திருந்து அவர் இருக்க வேண்டிய ஒரு கட்டங்கள் எல்லாம் இருந்தது. அதனால் அவருக்கு இந்த படிப்பு என்பது டிஸ்டர்ப்டு ஃபேக்டராக மாறிடுச்சு. அதனால் அவரை வச்சு கூட சில சொல்லி சொன்னதாக அதிகாரிகள் இவரை வச்சு என்ன செய்கிறது, இஸ் நாட் டேலண்டட் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவர் சாம்சன் வந்து கழுதையின் தாடையை வச்சு 1000 பேரை கொன்னார், இந்த கழுதையை வச்சு கடவுள் 2 வேலை செய்ய மாட்டாரா? பாருங்கள், இந்த மாதிரி நினைச்சவங்களெல்லாம் கடவுள் பெரிய அதிசயமாக தன்னுடைய பணிக்கு அழைத்திருக்கிறார். இந்த புனிதர் வந்து ஒன்றும் மண்டையில் ஒன்றுமில்லாதவர் கிடையாது. ரியலி ஹி வாஸ் அ ஜீனியஸ். அவர் அந்த வாய்ப்புகள் அவருக்கு கொடுக்கப்படலை. இவருடைய அந்த அறிவுத்திறனை புரிந்து கொள்ள அங்கே ஆட்கள் இல்லாமல் இருந்தது தான் வேதனை. அந்த கிராமத்துக்கு போன உடனே அவர் எடுத்த அந்த ஆயுதம் கடவுளுடைய வல்லமையை தான் அவர் பிடித்தார். அவர் தன் அறிவையோ தன் ஆற்றலையோ தன்னுடைய மனிதர்களுடைய உதவியையோ நாடினவர் இல்லை. கடவுளை நம்பணும், கடவுளை நாடணும், அப்போ சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லணும், இரண்டையும் அவர் உள்ளத்தில் வைத்திருந்தார். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்தினுடைய அழுத்தத்தை அவர் உள்ளத்தில் வைத்திருந்தார். அதாவது, என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில், அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்து கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். பார்த்தீங்களா, அவர்களது இரத்த பழியை உண்மையிலேயே சுமத்துவேன். பொறுப்பாளர்களுக்கு எப்படிப்பட்ட சாமக்காவலனாக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாமக்காவலனாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு டாஸ்க். ஆண்டவர் சொல்கிறார், நீ சொல்லணும், நீ சொல்லலைன்னா அந்த பழி உன் மேலே சுமத்தப்படும். இதை இந்த புனிதர் உணர்ந்திருந்தார். அந்த மக்களுக்கு அதை உணர்த்த விரும்பினார். அதனால தான் ஆண்டவருடைய இந்த நற்செய்தியில் என்னை வாசிக்க கேட்ட அந்த காரியத்தை போல, அறுவடை மிகுதியாக இருக்கு, வேலையாட்களும் குறைவாக இருக்கிறாங்க, தேவையான வேலையாட்களை கடவுள் அனுப்பணும்னு மன்றாடுறமே, நான் தான் அந்த வேலையால் ஆண்டவர் அதை உணர்ந்த புனிதர் இவர். அதனால தான் அந்த இடத்துல போய் எல்லாரும் சங்கு ஊதின மாதிரி நானும் ஊதிட்டு போவோம்ப்பா அப்படின்னு அவர் என்ன செய்யலை, 10 to 11 அவர் என்ன செய்யலை, செய்ய வேண்டியதை செய்துவிட்டு திரும்பி வந்துடலை. அவர் அந்த இடத்துல வித்தியாசமாய் செய்ய ஆசைப்பட்டார். ஆண்டவர் எப்போதுமே நம்முடைய பிள்ளைகள் வித்தியாசமாய் செயல்படணும்னு விரும்புகிறார். எல்லாரையும் போல் நானும் இதையே செய்வேன் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இட் ஷுட் பி சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஆண்டவருடைய காரியம் சிறப்பான காரியம். அதை இந்த புனிதர் உணர்ந்திருந்தார். அந்த உணர்ந்திருந்ததன்படியாக அவர் பல நிலைகளில் அவர் என்ன செய்கிறாரு, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு உழைக்கிறார். அவருடைய சில கொட்டேஷன்ஸை மட்டும் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த புனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தின சில அவருடைய வாழ்க்கையினுடைய வாழ்வின் தளங்களாக அவர் உள்ளே வைத்திருந்த சில மந்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொட்டேஷன் கோட்ஸ்னு சொல்லுவோம், கோட்ஸ் ஆஃப் செயின்ட் மரிய வியானி, கோட்ஸ் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அது அவங்க தங்களுக்குன்னு உருவாக்கி வச்சிருந்த ஒரு வாழ்க்கை டெஃபினிஷன்ஸ். அவர் சொல்கிறார் பாருங்கள், தெர் இஸ் நத்திங் ஸோ கிரேட் ஆஸ் த யூக்கரிஸ்ட். நற்கருணையை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. கடவுள் இதைவிட மேலானது ஏதாவது இருந்தால் அதை நமக்கு கொடுத்திருப்பார். பாருங்களேன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன், தெர் இஸ் நத்திங் ஸோ கிரேட் ஆஸ் த யூக்கரிஸ்ட். இஃப் காட் ஹேட் சம்திங் மோர் ப்ரேஷியஸ் ஹீ உட் ஹாவ் கிவன் இட் டு அஸ், நம்மகிட்ட கொடுத்துருப்பார். கடவுள் வந்து எதை பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணார்னா இந்த நற்கருணையை. அதனால தான் அடுத்தது சாக போகிறோன்னு தெரிஞ்சு கடைசியாக நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போன ஒரு அற்புதமான காரியம் இந்த யூக்கரிஸ்ட். இந்த கொரிந்தியர்கள் எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் 11:23 நம்ம பார்க்குறோம். பவுலடியார் அதுதான் சொல்லுவார் பாருங்களேன், ஏற்கனவே நான் நற்கருணையை பற்றி பேசும்போதெல்லாம் இதை நான் மையமாக வைப்பேன். இயேசுவோட இல்லாத பவுலடியார் இந்த நற்கருணையை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாரு, அவருக்கு இந்த நற்கருணையை பற்றி தெரியாதே, சீடர்கள்ட்ட போய் கேட்கல, யாரும் சொல்லி கொடுக்கல. அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து வானுயர்த்தி நன்றி செலுத்தி இயேசுசாமி அங்கே சீடர்களுக்கு என்னென்ன செய்தாரோ சொல்லி அதையெல்லாம் அவர் அப்படியே சொல்லுவார். அப்போது பவுலடியார் எப்படி அவருடைய உள்ளத்தில் நற்கருணையினுடைய அழுத்தம் வந்தது அப்படின்னா அது இயேசுசாமி வெளிப்படுத்தின ஒரு அபிஷேகமாக நம்ம பார்க்கணும். அதனால் இயேசுசாமி சொல்லிட்டார், அது எத்தனை நாளைக்கு செய்து தாய் திருச்சபை நம்ம அழகாக புரிஞ்சு வச்சுருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருவும் இதற்காகவே அவங்க குருத்துவ நிலைக்கு உயர்த்தப்படுறாங்க. பணி குருத்துவம்னா எந்த பணி? சமூக பணி செய்வதை விட, இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் பர்சன்டேஜ் இஸ் வெரி லோ. இது 17னா அது 30 தான். அதனால தான் நாங்கள் சமூக பணியை விட்டுவிடக்கூடாது. ஆனால் சமூக பணியே எங்களுடைய எல்லாம் தலையாய பணின்னு சொல்ல முடியாது. குருக்களுடைய முதல் பணி ஆன்மீக பணி. அந்த ஆன்மீக தளத்தில் என்ன பணி நமக்கு கொடுக்கப்படுகிறது? அடையாளமான ஒரு காரியம் இந்த நற்கருணை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகமான திருப்பலி. இந்த திருப்பலியில் தான் நற்கருணுடைய அபிஷேகம் நிறைவடையுது. அதனால் அந்த யூக்கரிஸ்டிக் பிரசன்ஸ், நற்கருணையினுடைய அபிஷேகம், அதை ஒரு அழகாக சொல்கிறார் பாருங்கள். நற்கருணையை விட உயர்ந்தது எதுவும் இல்லை, கடவுள் இதை விட மேலானது எதுவும் இருந்தால் அதை நமக்கு கொடுத்திருப்பார். அப்போ கடவுள் எதை மேலானதுன்னு கருதுறாருனா, இந்த பலியில் அவர் தன்னுடைய உடல் இரத்தத்தை கொடுக்குறாரு. இதுதான் அற்புதம். இந்த அற்புதத்தை தான் பிசாசு சிதைக்குது. புனிதரை கூட இவர் வந்து இதெல்லாம் அழகாக சொல்லிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. அதனால் பிசாசினுடைய தொல்லைகள் இவருக்கு நிறைய இருந்ததாக குறிப்பில் எழுதப்பட்டிருக்கிறார். எவ்வளோ தூரத்துக்குன்னா அவருடைய மேல் மாடியில் வந்து குதிக்குமா, டம் டம்னு ராத்திரியெல்லாம் சத்தம் போட்டு இவருடைய பெட்டெல்லாம் கொளுத்தி விட்டுருமா. பயமாக இருக்கா? ப்ரைஸ் த லார்ட். பயப்படாதீங்க, நம்மக்கிட்டலாம் வராது, ஏன்னா நம்மலாம் அதுக்கு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டாக இருந்துட்டால் வராது. அதனால தான் நிறைய பேர் பேயோடையும் ஃப்ரெண்டாக இருந்து ஆயிடுறது. எதுக்கு போய் நல்லதை பண்ணி அந்த பிசாசை நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டு, நம்ம பண்ணுற மாதிரியே பாவத்தை பண்ணிக்கிட்டே இருப்போம். பாவத்தை பண்ணுறவங்களோடையே அது பிசாசு என்ன செய்யும்? அவங்கள ஒரு தொல்லையும் பண்ணாது, அது சந்தோஷமாக வச்சுக்கும். ஏன்னா நம்ம அதோடைய ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன கவலை? நம்ம பிள்ளை நமக்கு ஏஜெண்டாக இருக்கும்போது அவனை டிஸ்டர்ப் பண்ணுமா? டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எந்த தளத்தில் இருக்கிறோம்? சில பேர் எப்போ பார்த்தாலும் பேய் பேயின்னு பயப்படுவாங்க, அதுவும் ஆபத்து. ரெண்டாவது காரியம் அவர் சொல்கிறாரு பாருங்கள், டூ நாட் ட்ரை டு ப்ளீஸ் எவ்ரிபடி. நம்ம நிறைய நேரம் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம் பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, எல்லாரையும் நீ திருப்திப்படுத்த தேவையில்லை, ட்ரை டு ப்ளீஸ் காட், கடவுளை நீ திருப்திப்படுத்து, மகிழ்ச்சிப்படுத்து. அந்த ஏஞ்சல்ஸ், வானதூதர்களை திருப்திப்படுத்து. அந்த செயின்ஸ், தே ஆர் யுவர் பப்ளிக், அவங்க தான் உன்னுடைய பப்ளிக், பொதுநிலையினர், பொதுமக்கள். யார் உனக்கு? நம்ம பார்க்குற உலகத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணமெல்லாம் யாரை திருப்திப்படு? கடவுளை, வானதூதர்களை, புனிதர்களை. இவங்க வானதூதர்கள் புனிதர்கள்லாம் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்க? கடவுளுடைய ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எப்படி யோசித்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த பார்த்தீங்கன்னா நல்லது செய்ய தான் நம்ம பார்ப்போம், நன்மையான தளத்தில் தான் நிற்க விரும்புவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி எ செயின்ட். அப்போ அழகாக சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 6:24 பார்க்குறோம், எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. டேக் த ஸ்டெப். நம்ம எந்த சைடு நிற்கிறோங்கிற பேலன்ஸை எடுக்கணும். நம்ம மதில் மேல் பூனையாக இருக்குன்னு இருந்துடக்கூடாது. எல்லாரையும் எல்லாத்தையும் அன்பு செய்கிறோம். அன்பு செய்கிறது வேறு. ஆண்டவருடைய வார்த்தை, இவர் இப்போ புனிதர் சொல்கிற வார்த்தை வந்து அன்பு செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அன்பு செய்கிறது வேறு. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்கும் தலையாட்டுறது வேறு. சில அதிகாரிகளை நான் பார்த்துருக்கிறேன், எங்களுடைய ஆன்மீக தளத்திலேயே சில அதிகாரிகள், இவன் போய் சொன்னாலும் தலையாட்டுவாங்க. ஆல்பர்ட் மாதிரி மோசமான ஆள் இல்லைங்க ஃபாதர் அப்படி சொன்னால் அவங்க, ஆமாம்மா கேம்ஸ், அவன் மாதிரி மோசமான ஆள் இல்லை. அங்கேருந்து போய் நான் போய் இந்த ஆரோக்கியசாமி மாதிரி மோசமான ஆள், ஆமாம்மா ஆரோக்கியசாமி மாதிரி மோசமான ஆள், ரெண்டு பக்கமும் தலையாட்டிக்கிட்டால் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா. இது இது இதுதான் பெரிய பாதகமான நிலை. இந்த மாதிரியான ஆட்கள் மீட்கப்படுவது அரிது. அதை தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லார், யூ கான்ட் ப்ளீஸ் எவ்ரிபடி. எங்கே தவறு இருக்கோ தவறு இருக்க சொல்லணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அடுத்ததாக அவர் நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 16:7 பாருங்கள், ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாக இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். பார்த்தீங்களா, நீதிமொழிகள் 16:7 சொல்லுது, ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாக இருக்குமானால். நம்ம பல நேரம் மனுஷங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல. ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழி என்ன சொல்லுது? இதுதான் நீதிமொழி. ஆண்டவருக்கு உகந்தபடியாக நீ நில்லு, நீ செய்கிற காரியம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதுனா ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். உன் எதிரியை கூட அவர் உனக்கு நண்பராக்கி விட்டுருவார். அப்போ நாம் மனுஷனை திருப்திப்படுத்த பார்க்குற போது நம்ம இருக்கிறதையும் இழந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், நிற்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை இந்த புனிதர் சொல்கிறாரு பாருங்க, ஒன்லி ஆஃப்டர் த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வில் மேரி கெட் எனி ரெஸ்ட். மதர் மேரி அம்மா வந்து எப்போ ரெஸ்ட் எடுப்பாங்களாம், ஒன்லி ஆஃப்டர் த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அது வரைக்கும் என்ன செய்வாங்க, ஃப்ரம் நவ் அன்டில் தென் ஷி இஸ் மச் டூ பிஸி வித் ஹர் சில்ட்ரன். அவங்க தன் பிள்ளைகளோட பிஸியாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக பரிந்து பேசுறது, அவங்கள வழி நடத்துறது. அம்மா எல்லா இடத்துலையும் பிஸியாகவே இருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஷீஸ் அட் ஹர் நீல்ஸ், அவங்களுடைய முழங்கால் படிக்கிட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. மாதாவினுடைய நிலையை குறித்து திருச்சபை சொல்லுகிற ஒரு அடிப்படையான விஷயம் தான். மரியாளுடைய பங்கு என்ன, ஆதி திருச்சபையில் திருத்தூதர்களை கூட்டி வச்சு அவங்களோட ஆவிக்குரிய ஜெபத்தில் ஈடுபட்டவங்க இன்றைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிற தாயாக இருக்கிறாங்க. அவங்க காட்சிகள் கொடுக்குற இடத்துலலாம் ஜெபிக்கிறாங்க. அதனால தான் அன்னை மரியாளை குறித்து அப்படி சொல்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம், ஒரு முக்கியமான காரியம் நம்முடைய புனிதர் சொல்கிறார். தாழ்ச்சி என்பது தராசு போல, ஹியூமிலிட்டி இஸ் லைக் எ பேர் ஆஃப் ஸ்கேல்ஸ். ஒருபுறம் உன்னை தாழ்ச்சியால் நிரப்ப, மறுபுறம் உன்னை அது உயர்த்தும். த லோவர் ஒன் சைடு ஃபால்ஸ், த ஹையர் ரைசஸ் தி அதர். லெட் அஸ் ஹம்பிள் அவர் செல்ஸ் லைக் த பிளஸட் வெர்ஜின் அண்ட் வி ஷால் பி எக்ஸால்டட். அன்னை மரியாளை போல் நீ தாழ்த்து, ஆண்டவர் உன்னை உயர்த்தி விட்டுருவார் அப்படிங்கிறார். பாருங்கள், தராசு ரெண்டு ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு போர்ஷன் இப்படி தராசில் இருக்குல்ல. ஒரு பக்கம் நீங்கள் கல்லை போட்டிங்கன்னா அடுத்த பக்கம் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக இது கீழே வந்து அது மேலே போயிடும். அதே மாதிரி நீ தாழ்ச்சிங்கிற அபிஷேகத்தை வைக்க 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 ஆண்டவர் அடுத்த கட்டத்தில் இருக்கிற உன்னையை உயர்த்திட்டே இருப்பார். ஆண்டவருடைய ஒர்க்கிங் நேச்சர் இது தான், நமக்கு இந்த அடையாளத்தெல்லாம் காட்டுற. இப்போ வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தாழ்ச்சி அடையணும், நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியில் நமக்கு தாழ்ச்சி அடையணும். நம்ம எல்லாம் சரி, நம்மெல்லாம் நியாயப்படுத்துகிற போது நம்ம என்ன செய்கிறோம்னா தாழ்ச்சியை வைக்கலை. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம சரியாக தான் செய்கிறோம் அப்படின்னு. இல்லை, நம்ம தாழ்ச்சி அடைகிற போது, தாழ்ச்சின்ற ஒரு ஆழத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிற போது ஆண்டவருடைய அந்த தளம் பாருங்கள் நம்மளை உயர்த்திட்டே இருக்கும். அன்பு பிள்ளைகளே, இதை மாதிரி நிறைய புனிதர் வந்து நிறைய பேசியிருக்கிறாரு. இந்த புனிதர் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக, ஒரு இரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறாரு. ஒரு 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 தனிமையான தளத்தில் உன்னை தூக்கி போட்டுட்டா அங்கே நீ வந்து ஆண்டவருடைய பெயரால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு பணியிடத்துக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஒரு தொழில் தொடங்க முடியல, எனக்கு இது பண்ணலை, அது கிடைக்கல, வாய்ப்புகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அவருக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆர்ஸ் பட்டணத்தில், பட்டணம் தான் பேர், அந்த பங்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல இவர் உட்கார்ந்து யோசித்து கடவுளுடைய காரியம் எது அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அந்த காரியத்திற்குள்ளே தன்னை உட்படுத்திக்கிட்டார். அவரை பற்றி சொல்கிற போது அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு 12 to 15 மணி நேரம், 12 to 15 ஹவர்ஸ் கன்ஃபெஷனில் உட்கார்ந்துருப்பாராம். அது கன்ஃபெஷன்லேருந்து சாப்பிடக்கூட எந்திரிக்க மாட்டாராம். அந்த உருளைக்கிழங்கு அவருக்கு பிடித்தமான உணவு, அங்கெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு தான் சாப்பாடு. அதை அவிச்சு கொண்டு வந்து பையில் போட்டுக்கிட்டு அதை அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே கட்டிகிட்டே இருப்பாராம். 20,000 பேர் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரெயின் எதுக்குன்னே விட ஆரம்பிச்சிட்டாங்களாம். கன்வேயன்ஸ் போக்குவரத்துகளை விட்டு அவங்க அவ்வளோ கூட்டம் அந்த ஊருக்கு வந்து அந்த ஊர் வந்து ஒரு பில்கிரிம் சென்டர் மாதிரி மாறிடுச்சு. எதுக்கு பில்கிரிம் சென்டர், பாவ சங்கீர்த்தனை செய்கிறதுக்கு பில்கிரிம் சென்டர். பார்த்தீங்களா, இந்த பட்டணம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்த காலம் போய் இவருடைய இந்த ஒரு தாழ்ச்சியான பணி. அவருக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இந்த பாவ அறிக்கையை அவர் கேட்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அநேகர் தங்கள் பாவத்தை வந்து கொட்டி ஆண்டவருடைய அன்பின்பால் ஈர்க்கப்பட்ட அந்த நாட்கள் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது. அப்படின்னா கடவுளுடைய அருட்சாதனங்களுக்குள்ளே இருக்கிற அற்புத சக்தி, அதற்கு ஒருவர் தன்னை கையளிக்கிற போது அதனால் எழுகிற வல்லமை, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டு பேத்துக்குமே குருக்களாகிய எங்களுக்கும் ஒரு பாடம். இன்றைக்கி நாம் அருட்சாதனத்தை வந்து ஏதோ ஒரு அது ஒரு ரிச்சுவலிஸ்டிக் ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம செய்கிற மனப்பாங்கு எங்களுக்கு மாறணும், குருக்களுக்கு மாறணும். ஆண்டவருடைய அருட்சாதனங்கள் நிறைய இருக்குது, 7 இருக்குது. ஒவ்வொன்று ஒன்றையும் நாங்கள் எப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத குருக்களாகிய நாங்கள் உணரணும். மக்கள் நீங்கள் அதை உணர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து கடவுளுடைய அருட்சாதனங்களை உயர்த்தி பிடிக்க 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 அங்கே வல்லமையான காரியங்கள் நிறைவாய் நடக்கும். இந்த புனிதர் ஒரு அருட்சாதனத்தை மட்டும் எடுக்கலை பாருங்கள், பாவசங்கீதன் ஒரு பக்கம், திருப்பலி ஒரு பக்கம், கண்டிப்பாக இது ரெண்டையும் அவர் மிஸ் பண்ணியிருக்க மாட்டார். மற்ற காரியங்கள் அங்கே மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக அவங்க செய்திருப்பாங்க. அப்போ இந்த புனிதருடைய வாழ்க்கை எதுக்குள்ள எந்த வட்டத்திற்குள்ளே இருந்ததுன்னா, இந்த ஏழு அருட்சாதனத்துக்குள்ளே தன்னை மையமாக்கி கொண்டார். அதுதான் அவருடைய வாழ்வின் மையம். இதேபோல் நாமும் இயேசு என்கிற மையம், இயேசு கொடுத்துருக்கிற அடையாளங்கள் தான் நமக்கு வாழ்வினுடைய மையம். இதை விட்டு நம்ம வெளியில் போகாமல் அந்த தளத்தை பயன்படுத்தி கொள்கிற போது அங்கிருந்து கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுப்பார். நீங்கள் எந்த தளத்தில் நிற்கிறீங்களோ அந்த தளத்தில், சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க, அந்த வீட்டு கடையில் படங்கள் வைப்பாங்க. படம் வச்சுட்டு ரெண்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், செயல்பாட்டை ஆரம்பிக்கிறோம். சொல்லுவாங்க, நானும் படம் வச்சுருக்கிறேன், எனக்கு பிஸ்னஸ் ஓட மாட்டேங்குது. சில பேர் வருத்தப்படுவாங்க, சில குருக்கள் பங்கில் போய் பிரச்சனைன்னு கஷ்டப்படுவாங்க, சில பேர் குடும்பத்தில் கஷ்டப்படுவாங்க. இந்த புனிதர் நமக்கு சொல்லி கொடுக்குறார், கடவுளுடைய காரியத்தில் நம்ம எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கணும். 12-15 மணி நேரம் அவர் உட்கார்ந்துருந்தாருன்னா, அவர் ஹி கேவ் ஹிஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ் டைம், ஒரு நாளினுடைய முக்கியமான நேரங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்துட்டார், அயலாருடைய விடுதலைக்காக கொடுத்தார். அப்போ நாம் ஆண்டவருடைய காரியத்தை அதிகப்படுத்த ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புனிதர் ஒரு எளிய புனிதர். எங்களுடைய மிஷனில் கூட, பூச புஸ்தத்தில் கூட எல்லா புனிதருக்கும் சபை மன்றாட்டு 3 கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இவருக்கு 1 தான் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல, அதுலேயும் அவர் தாழ்ச்சியைத்தான் அவர் கண்டிருக்கிறாருன்னு நான் உணர்ந்து கொள்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நாமங்க குருக்கள் நாங்கள் அவர்கிட்டருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், இறுதி வரை நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தாழ்ச்சியோடு இருக்கிற பொழுது கடவுள் நம்மை மகிமையால் நிரப்புவார் என்கிற ஒரு அந்த ஒரு அற்புதமான செய்தி அவருக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உரிய செய்தியாக கொடுக்கப்படுகிறது. செய்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு மகிமையை காண செய்வார். ஆமென்.